الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والبدن جعلناها لكم من شعائر الله صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لعن الله من مثل بالحيوان او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஇங்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் நன்றியோடு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அறிவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் இருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்கும் வாகுமா குந்தும். கணேமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதில் பகுத்தறிவுள்ள ஒரு இனமாக மனிதனை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் உரிய உரிமைகளையும் அதற்குரிய அந்தஸ்துகளையும் அதற்குரிய ரிஸ்குகளையும் அல்லாஹ் அளந்தபடி கொடுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற சந்திக்க இருக்கின்ற புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் மிக முக்கியமான ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக நாம் செய்ய இருப்பது உதுஹியா குர்பான் என்ற அமைப்பில் அல்லாஹ் அனுமதித்த மிருகங்களை நாம் பலி கொடுப்பதற்கு, குர்பான் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பொதுவாக அல்லாஹ் அனுமதித்த விடயத்தை நாம் தாராளமாக செய்யலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. ஆனால் சில நமது மார்க்கத்துக்கு அப்பால் பட்டவர்களுடைய சிலருடைய எதிர்ப்புகளும் விரோதங்களும் நமக்கு எதிராக ஆங்காங்கே பிரசுரிக்கப்படுவதையும் மீடியாக்களிலே பேசப்படுவதையும் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்படுவதையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சிலர் அர்த்தமில்லாமல் செய்கிறார்கள், சிலர்கள் சில காரணங்களை காட்டி அவர்களுடைய எதிர்ப்பை வெளியிடுகிறார்கள், சில காரணங்களை சொல்லித்தான் எதிர்க்கிறார்கள். அதில் ஒன்றுதான், இவர்கள் மிருகங்களுடைய உரிமைகளை சரியாக பேணுவது கிடையாது. 5 மாடு ஏற்றுகின்ற வாகனத்திலே 10 மாடுகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள், கட்டி போடுகிறார்கள் நாட்கணக்கிலே, அதற்குரிய தீனிகளை போடுவது கிடையாது. பாதையோரங்களில் எல்லாம் மிருகங்களை கட்டி போடுகிறார்கள், அறுக்கின்ற பொழுது அனுமதி இல்லாமல் அறுக்க அனுமதி இல்லாத இடத்திலே அறுக்கிறார்கள், அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனங்களை கொண்டு செல்கிறார்கள், அறுத்த உரித்த தோள்களை, முள்ளுகளை, கழிவுகளை ஆங்காங்கே மக்கள் நடைமாறுகின்ற இடங்களிலே கொட்டி விடுகிறார்கள். அதனுடைய சூறுநாற்றம், அதனுடைய கிருமிகள், அதனுடைய அழுகிப்போய் அதனுடைய அதன் மூலம் ஏற்படுகின்ற நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகின்ற சில காரணங்களையும் சிலர் பேசி எதிர்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காரணத்தோடு எதிர்ப்பவர்களுடைய எதிர்ப்பும் நியாயமானது. அதை அவர்கள் நமக்கு சொல்லவில்லை. இஸ்லாம் நமக்கு எனிமல்ஸ் ரைட்ஸ், மிருகங்களுடைய உரிமைகளை மிக பக்குவமாக கற்றுத்தருகிறது. இந்த பயான், இந்த தலைப்பு குர்பான் கொடுக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு மிருகம் அது எறும்பாக இருக்கலாம், அது ஈயாக இருக்கலாம், அது பறவை இனமாக இருக்கலாம், அது ஆடு மாடு ஒட்டகைகளாக இருக்கலாம், ஏன் அதனுடைய ஈரம் மேலில் பட்டால், அது நக்கிவிட்டால், அது ஈரத்தோடு பட்டுவிட்டால், ஏழு கடவைகள் கழுக வேண்டிய நாயாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் உரிமை இருக்கிறது, அதற்குரிய கடமைகள், அதை எந்த அளவு நாம் வைக்க வேண்டும், அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அதனுடைய மிருக உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுதும் எப்படி எப்படி எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன என்பதைத்தான் நான் பேச இருக்கிறேன். இது குர்பானியோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. ஒரு எறும்பையாவது அநியாயமாக கொல்ல முடியுமா என்றால் முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இந்த மிருகங்களையும் பறவைகளையும் இந்த விஷ ஜந்துக்களையும் இந்த ஊர்வன வஸ்துக்களையும் அல்லாஹ் எப்படி குர்ஆனில் மதித்திருக்கிறான்? அநாம் சூரத்துல அநாம் என்ற சூரா இருக்கிறது. அநாம் என்றால் மூன்று வகை மிருகங்களை உள்ளடக்கிய பெயர், ஆடு மாடு ஒட்டகம். மூன்று வகை மிருகங்களுக்கும் அநாம் என்ற பெயர் கிடைக்கும். மாட்டை பற்றி தனியாக அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில் சொல்லியிருக்கிறான். மாடு, பசு மாடு என்று ஒரு சூராவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மாடு மதிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டை மதியுங்கள் என்று இவர்கள் சொல்ல தேவையில்லை, படைத்த அல்லாஹ் சொல்லிவிட்டால் நீங்கள் மாட்டை மதிக்க வேண்டும் என்றால் அதை வணங்குவதல்ல, அதற்குரிய அது ஒரு உயிர் ஜீவராசி என்ற மதிப்பை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மாடு என்ற ஒரு சூரா இருக்கிறது. எறும்பை சொன்னேன், கீழே நடமாறுகின்ற பொழுது, ஊர்ந்து செல்கின்ற பொழுது கண்ணுக்கு கூட விளங்காத எறும்பின் பெயரிலும் சூரத்து நமிழ் என்ற ஒரு சூரா. சூரத்து நமிழ், தேன் கொசு சூரத்து நகல், தேன் பூச்சியை பற்றி அதே பெயரில் ஒரு சூரா. ஒரு சில ஆயத்துக்கள் தான் அந்த தேன் கொசுவை பற்றி வரும், ஆனால் சூராவுக்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சூரத்து நகல். கண்ணியமானவர்களே, இப்படி மிருகங்களுடைய சூரத்துல் ஃபீல், அலந்தர கைதபால ரப்புகில் பீல், யானையை பற்றி ஒரு பேர் வைத்தல்ல ஒரு சூறாவை சொல்லியிருக்கிறான். அதுவும் மிக கௌரவமான ஒரு நிகழ்வு. என்ன, காபத்துல்லாவை உடைக்க வந்தவர்களுக்கு அவர்கள் பாவித்த அந்த வாகனம், அந்த மிருகம் காபத்துல்லாவோடு இணைந்த நிகழ்வோடு யானையை சொல்கிறான். யானையை படையை அழித்தவர்களை சொல்கிறான். யானை மீது குற்றம் கிடையாது, அதன் மீது ஏறி வந்தவர்கள் தான் பாவிகள். சூரத்துல் பீல் இப்படி கண்ணியமானவர்களே, குதிரையுடைய தன்மைகளை அல்லாஹ் வர்ணிக்கிறான். வேகமாக ஓடக்கூடிய தீப்பொறிகள் தெரிக்கின்ற அளவுக்கு வேகமாக ஓடுகின்ற, அப்படியே தைரியமாக படைகளுக்கு மத்தியிலே போய் மோதுகின்ற, விரைவாக செல்கின்ற குதிரைகள் மீது சத்தியமாக, வெள்ளிக்கிழமை தொழுகையிலே ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதப்படுகின்ற அந்த சூறாவிலே இபில் ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஒட்டகத்தை ஒரு ஆய்வு கண்ணோட்டம் கொண்டு நீங்கள் பார்க்க கூடாதா, ஒரு ஆய்வு நோக்கில் பார்க்க கூடாதா, அதனுடைய விடயங்களை, அதனுடைய உள்ளிருக்கின்ற அதிசயங்களை நீங்கள் ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்க கூடாதா மக்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான ஒட்டகம், ஆடு மாடு, ஆட்டை பற்றி செம்மறியாடு, பொதுவான ஆடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களை, மிருகங்களுடைய நம் குர்ஆனில் நாம் பக்கரா என்றால் நான்கு எழுத்துக்கள், மூன்று எழுத்துக்கள் அல்லது நான்கு எழுத்துக்கள், பக்கர் மூன்று, பக்கரத்தும் நான்கு. தனியாக சொல்லுகின்ற பொழுது அது பசுமாடு, அதை குர்ஆனோடு இணைத்து ஓதுகின்ற பொழுது நமக்கு கண்ணியமானவர்களை அது நாற்பது நன்மைகளுக்கு காரணமாமையும், நாற்பது நன்மைகளை காரணமாமையும், ஒரு இடத்துக்கு நூறு மீனி நானூறு நன்மைகளுக்கு காரணமாக தொழுகையில் உதவுவது. எனவே மிருகங்களை அல்லாஹ் மதித்திருக்கிறான், மதிக்க சொல்லி இருக்கிறான், நபி அவர்கள் மதித்தார்கள், மதிக்க சொன்னார்கள். குர்ஆனிலே இடம்பெற்ற பிராணிகள் மிருகங்களை சிலவற்றை நாம் முன்வைத்து இன்னும் இருக்கின்றன. எனவே குர்ஆனில் எதுதான் இல்லை, எல்லாம் இருக்கிறது. நுழம்பு வேண்டுமா, பஹூவா கொசுவுக்கும் சொல்வார்கள், அதே பஹூவா என்ற வார்த்தை தான் நுழம்புக்கும் பாவிப்பார்கள், பரகூஸ் என்று பாவிப்பார்கள். பஹூவா நுழம்பும் குர்ஆனில் இருக்கிறது. அல்ல, ஒரு உதாரணமாக ஒரு 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 நுழம்பை, ஒரு கொசுவை, ஒரு ஈயை உதாரணம் சொல்வதற்கும் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். துனியாவுடைய அற்பத்தன்மையையும் இணை வைப்பது குஃபர் சிறுக்குடைய உதாரணங்களை சொல்கின்ற பொழுது இதை விட விலகினுடைய அந்த மாற்றமான சம்பிரதாயங்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அதே போன்று கனிமனர்களே சிலந்தியை சொல்கிறான், அதனுடைய சூரா சூரத்துல் அன்கபூத் சிலந்தியை பற்றி பேசும் அத்தியாயம். சூராவுக்கு பேர் சிலந்தி. சிலந்தி வலை எப்படி அது, அதனுடைய சில விடயங்களை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், மிக பலகீனமான வீடு சிலந்தியுடைய அந்த வலை. எப்படி குர்ஆனிலே இப்படி நாம் அற்பமாக மதிக்கின்ற பறவைகள் மிருகங்கள், பறவையை பொறுத்தவரை ஹுதுஹுத் வந்திருக்கிறது, ஹுதுஹுத் பறவை. கனிமனர்களே அதே போன்று மண்ணு சல்வா, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய உணவு மண்ணு சல்வா. மண் என்பது ஒரு வகையான ஒரு ஆகாரம், சல்வா என்பது அதிகமான சப்சீர்களை விரிவுரையாளர்களுடைய விளக்கம், சல்வா என்பது ஒரு வகையான பறவை, அந்த பறவையின் இறைச்சி. அந்த சல்வா என்ற பறவையை கூட அல்லாஹ் மிக கௌரவமான உணவிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இந்த பறவையுடைய மாமிசம் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே மிருகங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் மதித்து பேசியிருக்கிறான். சில இடங்களிலே கௌரவமான இடங்களில் வருகின்றன, சில இடங்களிலே எச்சரிக்கைக்குரிய விடயங்கள் வருகின்றன. நான்கு மிருகங்களுக்கு ஒரு இனத்தை அல்லாஹ் ஒப்படுகிறான். நான்கு மிருகங்களை சில கட்டங்களிலே மிருகத்துடைய தவறல்ல, அந்த மிருகத்துடைய தன்மையை மனிதன் கொண்டு வருகின்ற பொழுது கேவலம் ஒன்று கமசலில் கல். அந்த பனீஸ்வரிலே வந்த யூத யூத மதத்திலே வந்த ஒருவர் தான் பலாம். அவருடைய அந்த துனியாவுடைய மோகம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக அவருடைய வாயை அசைத்து சாபமிட ஆரம்பித்த பொழுது அவரை நாய் போன்றவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே நாயை வெள்ளிக்கிழமை ஓதப்படுகின்ற சூரத்துல் கஹஃபிலே அந்த வாலிபர்கள், ஈமானுடைய வாலிபர்கள் அந்த அரசனுக்கு எதிராக ஈமானிய கொடியை சுமந்து அல்லாஹ் அவனுக்கு எதிராக சவால் விட்டு அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஈமானுடைய பாடத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக நடமாடிய அந்த நடமாடிய வாலிபர்களோடு சேர்ந்து சென்ற அந்த நாய் அவர்களுடைய குகையின் வாசலிலே காலை மடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறது என்று அதே நாயை கௌரவமான நிகழ்விலும் அல்லாஹ் ஒப்பிடுகிறான். இன்னும் ஒரு மிருகம் ஹிமார் கழுதை, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் சூரத்துல் ஜும்மாவில் வருகிறது. மசலுல்லதீன ஹம்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل ஹிமார். தௌராத்துடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டும் தௌராத்தை சரியாக எடுத்து நடக்காதவர்கள், தௌராத் வேதத்தின் அமானிதத்தை சுமக்காதவர்கள், அதை மாற்றி அமைத்தவர்கள், பொய்களை புனைந்தவர்கள், புனைந்தவர்கள் உள்ளே நுழைத்தவர்கள், அவர்கள் கழுதைகள் ஏடு சுமப்பதற்கு ஒப்பானவர்கள். கழுதைக்கு மேலே உலகத்திலே தலை சிறந்த ஒரு நூலை வைத்தாலும் அந்த நூலை படித்த அறிவாளியாக கழுதை மாற முடியாது. எனவே பொதி சுமக்கும் கழுதை என்றும் அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ்படுகிறான். மூன்றாவது கேவலமான இடத்தில் ஒரு மிருகத்தை பேசுகிறான். கண்ணியமானவர்களே அதே யூதர்கள் சனிக்கிழமை, நமக்கு வெள்ளிக்கிழமை போன்றவர்கள் சனிக்கிழமை அல்லாஹ்வுக்காக இபாதத்துக்காக ஒதுக்க வேண்டிய நாளில் நமக்கு வியாபாரம் செய்யாமல் விட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், அவர்களுக்கு சனிக்கிழமை விட வேண்டும், எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது, மீன் தொழிலும் ஈடுபடக்கூடாது, கடல் தொழிலும் ஈடுபடக்கூடாது, அவர்கள் மீன் சனிக்கிழமை அதிகமாக வரும், பிடிக்கக்கூடாது தடை, குறுக்கு புத்தியை பாவித்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவையும் நொலேஜையும் டேலண்டையும் பாவிப்பவர்கள் யூதர்களுக்கு ஒப்பானவர்கள். அந்த யூதர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள், வலக்கத அலிம்தும் அல்லதீன அத்ததூ மின்கும் ஃபிஸ்ஸபத் ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதன் காஸீன். கண்ணியமானவர்களே சனிக்கிழமை அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடந்தவர்கள், சனிக்கிழமை மீன் பிடிக்க முடியாது, வாய்க்காலை வெட்டி கால்வாயை வெட்டி அந்த மீனை சேகரித்து அதை அடுத்த நாள் போய் பிடித்தெடுத்தார்களே, தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளையோடு பகத்தறிவை முன்வைத்தார்களே, அவர்களை நாங்கள் குரங்குகளாக மாற்றினோம். எனவே குரங்கும் குர்ஆனில் இருக்கிறது, கேவலமான இடத்தில் பேசப்படுகிறது. அவர்களைத்தான் மல்லானஹுல்லாஹு வகதிப அலைஹி வஜஅல மின்ஹுமுல் கிரதா வல் ஹனாஸீர், குரங்குகளாக மாத்திரம் அல்ல கண்ணியமணர்களே, அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் இன்னும் சிலரை நாம் பன்றிகளாக மாற்றினோம். எனவே பன்றியும் குரானில் இருக்கிறது. கேவலமான உதாரணத்துக்கு வந்திருக்கிறது. எனவே உலகத்திலே கேவலமான நான்கு மிருகத்துக்கு ஒப்பிடப்பட்டவர்கள் யூதர்கள். அவர்களை நான்கு மிருகங்களுடன் அல்லாஹ் பிடித்து சொல்கிறான். எனவே நான்கு மிருகத்தன்மை உள்ளவர்கள் என்பதையும் அங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். மிருகத்தனத்தில் மனிதன் மாறுகின்ற பொழுது அவர்களை மிருகத்தோடு ஒப்பிடுகிறான். இது குரானில் இவ்வளவு போதும். ஹதீஸிலே நபி அவர்கள் மிருகங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடக்க சொன்னார்கள். மிருகங்களை வாகனங்களாக முன்னோர்கள் பாவித்தார்கள். இந்த காலத்திலும் சில நாடுகளிலே குதிரை பாவிக்கப்படுகிறது, ஒட்டகம் பாவிக்கப்படுகிறது, கழுதை பாவிக்கப்படுகிறது. கரத்தைகளுக்கு, வண்டிகளுக்கு, நபர்கள் பொறியேற்றுவதற்கு சில நாடுகளில் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நவீன வாகனங்கள் வளர்ந்த காலத்திலும் இவைகளை இன்னும் சிலர் வாகனங்களாக பாவிக்கின்ற பிரதேசங்கள் இல்லாமல் இல்லை. எனவே இதே நபியவர்கள், முதலாவது சஹாபாக்கள் நபியவர்கள் மிருகங்களை வாகனத்துக்கு பாவித்தார்கள். வாகனத்துக்கு பாவிக்கின்ற பொழுது ஒழுக்கம் சொன்னார்கள். மிருகங்களுடைய உரிமைகளை சரியாக சொன்னார்கள். நபியவர்களோடு சில மிருகங்கள் பேசிய வரலாறு இருக்கின்றன. ஒட்டகங்கள் பேசிய எத்தனையோ வரலாறு இருக்கின்றது. நபியுடைய மாஜிதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவைகளுடைய பாசை தெரியும். பறவை இனத்துடைய பாசை நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. ஒரு எறும்பு பேசியதை காது கெட்டியது, தனது இனத்துக்காக குரல் கொடுத்தது ஒரு எறும்பு. ஏய் சுலைமானுடைய பட்டாளம், வருகிற சுலைமானுடைய பட்டாளம், உங்களை லா யஹ்சிமன்னக்கும், உங்களை அப்படியே தகர்த்து உடைத்து விடாமல் பாதுகாத்து உங்களுடைய கூடுகளுக்குள் சென்று ஒளிந்து விடுங்கள் என்று ஒரு எறும்பு குரல் கொடுத்தது. அந்த குரல் சுலைமான காதை எட்டியது. நன்றி கடனோடு சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு எறும்பு பெரும்பாலும் சுலைமான சோதரிய காலம்தான் என்று விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். மழை தேடி தருவதற்காக நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்தை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். முன்னைய காலத்து ஒரு நபி என்று வந்திருக்கிறது, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சாடை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மனிதர்கள் துஆ கேட்க முன்னர் ஒரு எறும்பை பார்க்கிறார்கள். கால்களை மேலே உயர்த்தி கொண்டு, அல்லாஹும்மா இன்னா கல்கும் மின் கல்கிக், யா அல்லாஹ், நாங்களும் உன்னுடைய படைப்பினத்தில் ஒரு இனம்தான். மழை இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், வறட்சியில் அவதிப்படுகிறோம். எங்களுக்கும் தண்ணீர் தேவை, மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, எங்களுக்கும் தண்ணீர் தேவை என்ற அந்த எறும்பு துவா கேட்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். உடனே சொன்னார்கள் மனிதர்களை பார்த்து, நீங்கள் துவா கேட்காமல் இருகியோ சென்று விடுங்கள், உங்களுக்கு இந்த எறும்புடைய துவாவினால் பரக்கத்தினால் மழை பொழியும். எனவே மழைக்காக எறும்பு துவா கேட்டது. எனவே எறும்பை அந்த அளவுக்கு அல்ல, எறும்புடைய துவாவை ஏற்றுக்கொண்டு மழையை பொழிய வைத்தார். லாயஸ்தி மன்னக்கும் அங்கே வருகிறது, உங்களை தகர்த்து விட வேண்டாம். விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், எறும்பை பற்றி ஆய்வு செய்பவர்கள் ஆய்வாளர்கள், எறும்புடைய அந்த உடம்புடைய அமைப்பு, அது உடைகின்ற அமைப்பு. ஹஸம் என்ற வார்த்தை அரபியலை பாவிப்பது ஒன்று உடைவதற்கு, உடைத்தால் இலகுவான சத்தத்தோடு உடைவதற்கு, ஒரு காய்ந்த பொருள் உடைவதற்கு வருகின்ற சத்தத்துக்கு தான் பாவிப்பது ஹஸம. குரானில் அல்லாஹ் எப்பொழுது சொல்லிவிட்டான், அந்த எறும்பு சொன்ன வார்த்தையை அந்த லாய் ஹசிம் அல்லி தகர்த்து உடைத்து விட வேண்டாம். எனவே கண்ணிமணி, இதை பற்றி நான் பேச வரவில்லை. இப்பொழுது மிருகங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்ன, மதிக்க வேண்டிய கடமைகள். நான் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன். இந்த ஹதீஸ் தான் பெரும்பாலும் என்னுடைய தலைப்பின் சாராம்சம். இந்த ஹதீஸ், கண்ணியமானவர்களே, எறும்பாக இருக்கலாம், அது அது பறவைகளிலே புறாவாக இருக்கலாம், கிளியாக இருக்கலாம், அது மீனாக இருக்கலாம், அது எந்த படைப்பாக இருந்தாலும் உயிருள்ள ஜீவராசியா, பொதுவாக எல்லாமே ஹயவானுக்குள் அடங்கும். அரபியில் பொது பெயர் ஹயவான், மனிதனும் ஹயவான், உயிருள்ள ஜீவராசிகளுடைய பொது பெயர் அரபியில் ஹயவான். ஹயவான் மிருகத்துக்கு, பறவைக்கு, எறும்புக்கு, ஊர்வன வஸ்துக்களுக்கு, விஷ ஜந்துக்களுக்கு, சில மிருகங்களை கொள்ள சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் அல்நபி மூலம், சில விஷ ஜந்துக்களை அது வேறுடைய அது தெரியும். பொதுவாக அநியாயமாக யாராவது சித்திரவதை செய்தால் அவர்களை அல்லாஹ் சசிப்பானாக. எனவே சாதாரண விடயம் அல்ல, உயிர் ஜீவராசிகளுக்கு சித்திரவதை செய்வது, அநியாயம் செய்வது, அது கணியமாக கல்லடிப்பதாக இருக்கலாம், அது கெட்டம் போல் என்று சொல்லக்கூடிய குறைந்து வருகிறது, சிலரிடம் அந்த பழக்கம் இருக்கும், அடிப்பது, சும்ம பறவைகளை அடிப்பது, இலக்கு வைத்து தாக்குவதற்கு தனி அதிசம் வந்திருக்கிறது, கூடாது. உயிருள்ள ஜீவராசிகளை இலக்காக டார்கெட்டாக வைத்து நீங்கள் தாக்குவது தடுக்கப்பட்டிருக்கிறது, தடுத்திருக்கிறார்கள். எனவே யார் ஒரு உயிருள்ள ஜீவராசிக்கு சித்திரவதை அநியாயம் செய்வாரோ அல்லாஹ் சகிப்பானாக. யார் பதுவா செய்கிறார்கள்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் மஸ்ஸல பில் ஹயவான் மஸ்ஸலஹு அல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு மிருகத்துக்கு ஒரு உயிர் ஜீவராசிக்கு சித்திரவதை அநியாயம் செய்வாரோ கியாமத்து நாளில் அவருக்கு அதே போன்ற வேதனை அல்லாஹ் கொடுப்பான், அதே போன்ற வேதனை அல்லாஹ் கொடுப்பான். இந்த இரண்டும் பொதுவான எச்சரிக்கையுடைய ஹதீஸ்கள். இப்பொழுது நபி அவர்களோடும் சில மிருகங்கள் பேசின, அவைகள் எதை பேசின என்பதை பார்ப்போம். ஒரு சஹாபி பெரும்பாலும் அப்துல்லா பின் உமர் நினைக்கிறேன், நபியோடு சேர்ந்து ஒரு தோட்டத்துக்குள் போகிறார்கள், ஒரு ஈட்டம்பழ தோட்டம். போகின்ற பொழுது ஒரு ஒட்டகம் வந்து நபிக்கு அருகில் வந்து ஏதோ முணுமுணுப்பது போன்று பேசுகிறது. நபியோட மோஜிதா கனிமணர்களே பேசும் பொழுது நபி அவர்கள் உடனே கேட்டார்கள், இந்த ஒட்டக சொந்தக்காரர் எங்கே? ஒரு அன்சாரி சஹாபி வந்தார், ஒரு வாலிபர், என்னுடைய ஒட்டகம் தானே அரசுடலா, என்ன விடயம்? இந்த ஒட்டகம் உன்னை பற்றி என்னிடம் முறைப்பாடு செய்கிறது, சொல்கிறது நீ அதற்கு சக்திக்கு மேற்பட்ட வேலை வாங்குகிறாயாம், பெரும்பெரும் பொதிகளை அதன் மீது ஏற்றுகிறாயாம், நீ நேரத்துக்கு அதற்கு தீனி கொடுப்பதில்லையாம், பசியோடு போடுகிறாயாம், தாகத்தோடு போடுகிறாயாம். எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில், இந்த மிருகங்களுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று எச்சரித்தார்கள். இதே போன்ற இன்னொரு சந்தர்ப்பத்திலும் ஒட்டகம் தன்னுடைய அந்த உரிமையாளரை முறையிட்டது. சில கட்டங்களிலே சில வேறு மிருகங்களும் பேசின. ஒரு ஓநாய் நபியை பற்றி சொன்ன ஒரு இடையனிடம் சொன்ன ஒரு கதையும் வந்திருக்கிறது. ஓநாயின் கண்ணியமானவர்களே, குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, யூசூரா யூசுப்பிலே ஓநாய் என்ற அந்த மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நபியை பற்றி நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவரை பின்பற்று என்று அந்த ஆட்டடையனுக்கு அந்த ஓநாய் புத்திமதி சொன்னது. எனவே மிருகங்களும் நபி அவர்களும் சம்பந்தப்பட்ட எத்தனை நிகழ்வுகள் இருக்கின்றன. சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மிருகங்கள் வாகனமாக பாவிக்கின்றீர்கள், நீங்கள் வாகனமாக பாவிக்கின்ற பொழுது, பிரயாணம் செய்கின்ற பொழுது, செழிப்பான இடங்கள் வருகின்ற பொழுது, புற்கள் இலை செடி கொடிகள் வருகின்ற, மிருகங்களுக்கு தீனி இருக்கின்ற இடங்கள் வருகின்ற பொழுது வாகனத்தை நிறுத்துங்கள், அந்த மிருகங்களுக்கு தீனி கொடுங்கள். இப்பொழுது நாங்கள் வாகனங்களை ஷெட்டுகளிலே நிப்பாட்டுவது போன்று, மிருகங்களுடைய அந்த வாகனங்களுடைய ஷெட் பெட்ரோல் அடிப்பது டீசல் அடிப்பது போன்று அவைகளுடைய தீனி அவைகளுடைய அந்த என்ன உடம்புக்கு செல்லுகின்ற சக்தி இந்த உணவுதான். எனவே செழிப்பான இடங்களில் பயணிக்கின்ற பொழுது நீங்கள் வாகனத்தை நிறுத்துங்கள், நீங்கள் இறங்குங்கள், வாகனங்களை மேய விடுங்கள். வறட்சியான புட்பூண்டுகள் இல்லாத காய்ந்த வறட்சியான இடங்களில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது சற்று வேகமாக செலுத்தி செல்லுங்கள். அந்த மிருகங்களுக்கு டயர்டாகி பசி வந்து அதற்கு தீனி தேவைப்பட்டால், தின்னுவதற்கு ஏதாவது தேவைப்பட்டால் அந்த இடத்தில் எந்த இலைகுலைகளும் கிடையாது. எனவே வேகமாக நீங்கள் பயணத்தை செலுத்துங்கள், மிருகங்களை செலுத்துங்கள் என்று மிருகங்களுடைய உரிமையை நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்தரவு மிருகங்களை நபியவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை தவிர அனைத்தும் ஆலம், முழு மனித சமுதாயத்துக்கும் நபி, முழு மனித சமுதாயத்துக்கு ரசூல். இன்னும் ஒருவரை கண்டார்கள் நபியர்கள், வாகனத்தை நிறுத்திவிட்டு, மிருகத்தை நிறுத்திவிட்டு அதில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டத்தோடு சேர்ந்து ஆறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார். சொன்னார்கள் நபியவர்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், மிருகங்களிலே பயணம் செய்கின்ற பொழுது ஏறுங்கள், பயணம் முடிந்ததா இறங்குங்கள், உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற கதிரைகளாக மிருகங்களை நீங்கள் மாற்ற வேண்டாம். அந்த அளவுக்கு மிருக உரிமை பேணப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தினர்கள், நீங்கள் உங்களுடைய மிருகங்களை நான் இப்பொழுது ஏறி நிற்கின்ற மிம்பர் போன்று மேடைகளாக, அந்த காலத்தில் பழக்கம் இருந்தது, மேடை பேச்சுக்களை சிலர்கள் வாகனத்தில் இருந்தவாறு பேசுவார்கள், மேடைகளாக உங்களுடைய மிருகங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் இறங்கி பூமியிலே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், பேசுவதா, உரையாடுவதா, பிரசங்கம் செய்வதா, நிலத்தில் இறங்கி செய்யுங்கள், மிருகத்தின் மீது நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், பயணம் மாத்திரம் செய்யுங்கள். அந்த அளவு கனிமணலே மிருகங்களுடைய உணர்வை நபியவர்கள் மதித்து பேசியிருக்கிறார்கள், மதித்து பேசியிருக்கிறார்கள். பறவைகள் எடுத்துக்கொண்டால், புறா போன்ற ஒரு பறவை, சஹாபாக்கள் ஒரு பிரயாணம், ஒரு சஹாபி ஒரு பறவை கூட்டை காண்கிறார், மாடப்புறாண்டு வருகிறது, புறாண்டு வருகிறது, அல்லது புறாவுடைய சைஸில் உள்ள ஒரு வகையான பறவை. புறா கூட்டுக்குள்ளே அல்லது அந்த பறவையுடைய கூட்டுக்குள்ளே இரண்டு குஞ்சுகள், இரண்டு குஞ்சுகள். இப்போ இந்த நிகழ்வை வைத்து பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்க்க முடியுமா முடியாதா, அப்படி தாயை விட்டு பிரிக்க முடியுமா முடியாதா, அதை அடைக்கலாமா என்பதை நாம் சுயமாக விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, குஞ்சுகளை எடுத்து வந்து விட்டேன், தாய் இருக்கவில்லை, தாய் எப்படியோ கண்ட அப்படியே பின்னால் வருகிறது, இந்த சஹாபாக்களுக்கு மேலால் அப்படியே சுற்றுகிறது, ஏதோ தேடுவது போன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடனே தெரிந்தது, இந்த பறவைக்கு இந்த சபையில் ஏதோ தேவை இருக்கிறது, ஏதோ இழந்து இருக்கிறது. கேட்டார்கள் நபி அவர்கள், யார் இந்த பறவையுடைய குஞ்சுகளை எடுத்து இந்த பறவையை டிஸ்டர்ப் பண்ணியது யார், இந்த பறவைக்கு தொந்தரவு செய்தது யார்? ஒரு சஹாபி சொன்னார், நான் தான் யார் சொல்லல்வா, நான் தான் குஞ்சுகள் எடுத்தேன். உடனே கொடுக்க சொன்னார்கள், அந்த கூட்டிலே வைக்க சொன்னார்கள், கொண்டு போய் கூட்டில் வைக்கிறார் சஹாபி. அந்த அளவுக்கு பறவை தாய் இருக்கின்ற பொழுது குஞ்சுகள் எடுத்து வந்த நபி அவர்கள் கூட கன்னிமார்களை அதை எச்சரித்து வைக்க சொன்னார்கள் உரிய இடத்தில். இன்னமொரு அதிகத்தில் சொன்னார்கள், தாய்க்கும் குட்டிக்கும் மத்தியிலே, தாய்க்கும் குஞ்சிக்கும் மத்தியிலே யார் உலகத்தில் பிரிப்பாரோ, இதை வைத்துத்தான் பல சட்டங்கள் எடுக்கப்படுகின்றன. குர்பான் கொடுக்கின்ற பொழுது கூட கன்று குட்டிகளை அறுக்க வேண்டாம், பால் கொடுக்கின்ற பசுவை அறுக்க வேண்டாம், பால் கொடுக்கின்ற வயதில், பால் குடிக்கின்ற வயதில் கண்டிருக்கின்ற பொழுது அந்த தாயை நீங்கள் அறுத்ததற்கு வேதனை கொடுக்க வேண்டாம் என்பதெல்லாம் சட்டம் நபியவர்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயையும் குட்டியையும், தாயையும் அதற்குரிய குஞ்சையும் யார் உலகத்தில் பிரிப்பாரோ, மறுமையிலே பிரித்தவருக்கும் அவருடைய நேசர்களுக்கு மத்தியிலே பிரித்து விடுவான் அல்லாஹ். எனவே மறுமையில் நமக்கு பிடித்தவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிரித்து விடுவான், உலகத்தில் பிரித்தால். அந்த அளவுக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கன்னிமார்கள், மிருகங்கள், பறவைகள் சாதாரணமாக நாம் கணக்கெடுத்தாலும் இதை கொண்டு சொர்க்கமும் போகலாம், இதை கொண்டு நரகமும் போகலாம். இரண்டு நிகழ்வுகள் பிரபலியம், நமக்கு தெரிந்த நிகழ்வுகள் தான் தெரியும். ஒரு பாவி, ஒரு ஆண், ஒரு பெண், இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட நடத்தை உள்ள ஒரு ஆண், விபச்சார தொழில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண், இரண்டும் வெவ்வேறு நிகழ்வாக இருக்கலாம். இரண்டு விதமாக வந்திருக்கு, ஆண் பெண். கெட்ட நடத்தை உள்ளவர், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர். கண்ணியமானவர்களே, தண்ணீர் தாகத்தினால் கிணற்றுக்கு பக்கத்தில் போகிறார் தண்ணீர் குடிப்பதற்கு, பக்கத்தில் ஒரு நாயை பார்க்கிறார். நாய் தாகத்தால் தண்ணீர் குடிக்க முடியாது, கிணறில் தண்ணீர் ஆழத்தில் இருக்கிறது, எட்டி குடிக்க முடியாது, தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மண்ணை தின்று கொண்டிருக்கிறது நாய். எந்த நாய் பட்டால் ஏழு தடவைகளில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டுமோ அந்த நாய் கிணற்றுக்கு பக்கத்தில் மண்ணை தின்று கொண்டிருக்கிறது. இவர் விபச்சாரி, இவர் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு வாழ்பவர். கண்ணியமானவர்களே, இறங்கினார் அவர், இறங்கி தன்னுடைய ஷூ அல்லது செருப்பு அல்லது தோலால் செய்யப்பட்ட அந்த லெதர் ஷூவை எடுத்து கிணற்றுக்குள் தண்ணியை நிறைத்து அந்த நாய்க்கு தாகம் தீர்த்தார். இந்த ஒரே ஒரு செயலால் அல்லாஹ் நன்றி உள்ளவன், ரஹூருன் ஷகூர், மன்னிக்கக்கூடியவன், அடியார்களுக்கு நன்றி உணர்வோடு நிரப்பவன் அல்லாஹ். இந்த ஒரு சில தண்ணி மிடர்களை வைத்து அந்த பாவியை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினார். எனவே நாய் மூலமும் நமக்கு சொர்க்கம் போகலாம், அதற்கு உபகாரம் செய்தார். ஏழு தடவை கழிக வேண்டும் என்பதால் காண்கின்ற நாயை தான் கொள்ளுங்கள் என்பதல்ல, நாயை கண்டால் கல்லடிங்கள் என்பதல்ல, அது அது அசுத்தம், அது வேறு தலையங்கம். ஆனால் நாயும் அல்லாஹ்வுடைய படைப்பு, நாயை ஒதுக்கி வைக்க வேண்டும், பூனையை இணைத்து வைக்க வேண்டும். என்றால் என்ன, பூனை நம்மை சுற்றி வருகிறான். பூனையினால் ஒரு பெண் நரகம் போனால் அவள் நேர்மாற்றமான பெண், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடே வாழ்ந்தவள். சாபத்தோடு வாழ்ந்த மனிதன் நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சுவர்க்கம் போனான், ரஹ்மத்தோடு வாழ்ந்த பெண் பூனை கணியாயம் செய்து நரகம் போனாள். என்ன சம்பவம்? வணக்கசாலி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ரோடு வாழ்பவள், தொழுகை இபாதத் முன்னே சமுதாயத்தில் உள்ள பெண், நரக காட்சியை கண்ட பொழுது அந்த பெண்ணை நரகத்தில் வேதனை செய்யப்பட கண்டேன். ஒரு பாவமும் கிடையாது வாழ்க்கையெல்லாம் இபாதத், வாழ்க்கையெல்லாம் அமல், வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்கள். பூனையோடு நடந்த ஒரு நிகழ்வை மாத்திரம் வைத்து அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினான். கட்டி போட்டால் பூனையை, நபியவர்கள் பூனையை பற்றி வேற அதிகம் எழுதினார்கள், இன்னகாமின சவ்வாபின் அழைக்கும், அது உங்களை வளம் வரும் பிராணி, அதனுடைய வாகனத்திலும் ஏறும், அது சுப்ராவுக்கும் வரும், அது மலசல கூட திறந்திருந்தால் அங்கும் வர பார்க்கும், அது படுக்கை அறைக்கும் வரும், அது உங்களுடைய ஆடையிலும் படுக்கும். பூனையோடு செல்லமாக கொஞ்சம் இறக்கம் காட்டியதனால்தான் ஹதீஸ் துறை வல்லுநருடைய சிறப்பு பெயராக பூனை குட்டியின் தந்தையே என்ற பெயர் கிடைத்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பூனைக்கு காட்டிய அன்பினார், பெருமையாக எடுத்தார்கள் அந்த பேரு, பூனையுடைய பெயரோடு தன்னுடைய பெயர் சேர்ந்து வந்ததை அவருடைய பெயரே சிலருக்கு தெரியாது அந்த அளவுக்கு. அபூ ஹுரைரா தான் புனை பெயர், அப்துல் ரஹ்மான் என்பதுதான் அவருடைய பெயர், பிரபலியம் இல்லை. அந்த பெண் சட்டி போட்டால் தீனி கொடுக்கவும் இல்லை, சின்ன விடவும் இல்லை, அதனுடைய பாட்டில் மேய்ந்து தின்னட்டும் விடவில்லை. இந்த கட்டி போட்டு தீனி கொடுக்காததனால் அதை வைத்து அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினான். எனவே மிருகங்களை வைத்து சொருக்கம் போகலாம், மிருகங்களை வைத்து நரகம் போகலாம், எச்சரிக்கை. கனிமணலே, இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகிறேன். பிரதானமான விடயம் எதிர்நோக்குகிறோம், துல்ஹஜ் குர்பானி உபஹியா கொடுக்க இருக்கிறோம். இதிலே என்னுடைய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, உலமாக்கள் பேசுவார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஒழுக்கங்கள் பலாயல்களை சிறப்புகளை இங்கு சொல்லவில்லை. மிருகங்களுக்கு உரிய உரிமைகளை கொடுக்காவிட்டால் எதிரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று குற்றம் சொல்லக்கூடாது. நான் ஆரம்பத்தில் தொட்டு காட்டிவிட்டேன். கண்ணியமானவர்களே, நிகழ்வை ஆரம்பத்தில் சொல்லி, தீனி போடுவது எவ்வளவு முக்கியம், தீனி எவ்வளவு முக்கியம், அதனால் முடியுமானதை தான் அதுக்கு வேலை வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் விடயத்துக்கு நேரடியாக வருகிறேன். கண்ணியமன் எல்லோரும் அல்ல, சிலர் சில வியாபார பேராசை பிடித்தவர்கள், 5-6 மாடுகள் ஏற்ற முடியுமான லொரியில் 10-12 மாடுகளை ஏற்றி செல்பவர்கள் யார், வியாபாரத்துக்கு பிடித்தவர்கள். இது உபாயா குர்பான் சீசன், மாட்டுடைய ஆட்டுடைய விலையை கூட்டி விற்கின்ற காலம் அல்ல, குறைத்து விற்கின்ற காலம். பேராசை பிடித்தவர்கள் கூட்டுகிறார்கள் விலையை. அல்லாவுடைய இபாதத்தை கஷ்டப்பட்டு செய்யுங்கள் என்று 30,000 ஆட்டை 45,000 ரூபாய் மாற்றுகிறார்கள், 60,000 மாட்டை 85,000 ரூபாயாக மாற்றுகிறார்கள். குர்பானிக்கு விலை கூட்டி பரக்கத்தடைய பார்க்கிறீர்களா, அது பரக்கத்தல்ல, அது முசீபத்தாக முடியும். உரிய விலைக்கு வெல்லுங்கள், உரிய விலைக்கு வெல்லுங்கள். பேராசை பிடித்த வியாபாரிகள் தான் குர்பானிக்கு எதிராக சுவேசத்தை கிண்டி விடுகிறார்கள். ஒரு மாட்டுக்கு இவ்வளவு இவ்வளவு கமிஷன் வைத்து புரோக்கர் தொழில் செய்கின்ற மார்க்கெட்டை விற்கின்றவர்களே, வியாபார நோக்கமுடையவர்களே, இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் துவேஷங்களை தூண்ட வேண்டாம். நான் கவலையோடு சொல்கிறேன், உண்மையிலே இஹ்லாஸோடு குர்பான் கொடுப்பவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். வியாபாரிகள் தான் இப்படி சித்திரவதை செய்கிறார்கள். ஏன், புல்லு வாங்குவதற்கு பஞ்சம். ஒரு மாட்டில் 20,000-30,000 லாபம் வைக்கிறார், 1,000-500 ரூபாய்க்கு புல்லு வாங்குவதற்கு பஞ்சம். என்ன இது, வியாபாரிகள் செய்கின்ற அநியாயம் இஸ்லாமிய இஸ்லாமிய இனத்தையே பறி கொடுக்கிறது. எனவே உலகையாவுக்கு தடை வருவதற்கு யார் காரணம் அமைவாரோ அவர் சமூக துரோகி. பேண வேண்டும் மனித மிருக உரிமைகளை. எனவே நெருக்குவது, மூச்சடைக்கின்றவரை அந்த மிருகங்கள் மாடுகளை ஏற்றிச் செல்வது, பாதைகளிலே சிறிய கவுரோடு 1-1.5 கவுரிலே கட்டி போடுவது, பூனையை கட்டி போட்டு நரகம் போனால் பூனை சாப்பிடுகின்ற பிராணி அல்ல, மாடு சூரத்துல் பக்கரா கண்ணியப்படுத்தப்பட்ட பிற மிருகம். அந்த மாட்டை 1-2 கவுரில் கட்டி போட்டு நிலத்தில் இருக்கின்ற புல்லை தின்ன விடாமல் கட்டி போட்டு குர்பான் கொடுத்து சொர்க்கம் போக முடியுமா, முடியாது. சித்திரவதை செய்து குர்பான் கொடுத்தால் சொர்க்கம் அல்ல, மாற்றம். எனவே அதற்குரிய நீண்ட கயிறு விடப்பட வேண்டும், அதற்குரிய தீனி போடப்பட வேண்டும், புட்பூண்டுகள் உள்ள இடத்துல தான் கட்டப்பட வேண்டும், நேரத்துக்கு தண்ணி கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய மரத்தலங்கள் அந்த பாதை மக்கள் நடமாடுகின்ற பாதையா, அது துப்பதவு செய்யப்பட வேண்டும். வாரக்கணக்கிலே கட்டி போட்டு விட்டு அதே அதே பாட்டில் மனசலம் கழிக்கட்டும் என்று விட்டால் அதனுடைய ஸ்தானங்களை எப்படியே விட்டு. கண்ணியமான சொன்னார்கள், சாபத்துக்குரிய 2 பேர்கள் இருக்கிறார்கள், சாபத்தை மக்களுடைய பத்வாவை பெறக்கூடிய 2 செயல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாதையில் சிறுநீர் கழிப்பவர், பாதையிலே பஸ் ஹோல்டுகளிலே மக்கள் நிற்கின்ற இடங்களிலே சிறுநீர் கழித்து விட்டு செல்கிறானே, மக்களுடைய சாபத்தை கொண்டு நரகம் போபவன். இப்படி செயல்களை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப மிருகங்களை கட்டி மிருகங்கள் சிறுநீர் கழித்தால் பதுவா கிடைக்காதா, நரகம் கிடைக்காதா? எனவே கழிவுகளுடைய இதில் கவனமாக இருப்போம். கனிமணவர்களே, அடுத்ததாக நான் இதை பற்றி இன்னும் மூலமாக பேசுவார்கள். நான் பிரதானமான விடயங்களை முன்வைத்து விட்டேன், இறுதி கட்டத்தில் அடைந்து விட்டேன். கனிமணவர்களே, குர்பானி என்பது வசதி உள்ளவர்களுடைய கடமை, அதை கூட்டாக கொடுப்பது ஏற்றம் சிறந்தது. முழு ஊரும் பிரயோசனம் அடைய வேண்டுமா? கூட்டு குருபான் தான் தக்கவழி. ஊரில் எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல, எல்லோரும் மற்றவர்கள் அல்ல. ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் குருபான் கொடுப்பார்கள், மூன்று பேர் தனித்தனியே கொடுப்பார்கள். அவர்களுடைய உறவினர்களுக்கு மாத்திரம் தான் பார்சல் சுத்தும். ஒரே நாளில் ஐந்து பார்சல் வரும். யாரு? மூத்த மாமாவுடைய பார்சல். இரண்டாவது வரும் இளைய மாமாவுடைய பார்சல். இன்னும் ஒரு பார்சல் வரும் பெரியப்பாவுடைய பார்சல். இன்னும் ஒரு பார்சல் வரும் சாச்சாவுடைய பார்சல். இன்னும் ஒரு பார்சல் வரும் மச்சானுடைய பார்சல். மச்சா, மாமான், மூத்த மாமா, இளைய மாமா, பெரியப்பா, சாச்சா, எல்லோருடைய பார்சலும் வீட்டில் நிறைந்து பிரிஜில் இடமில்லை, வைக்க இடமில்லை என்று தடுமாறுகிறோம். எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு காற்றிலோ இறைச்சி கிடைப்பதில்லை. எனவே கூட்டு குருபான் எல்லாருடைய வீட்டையும் தேடி போகும். அதற்குத்தான் கூட்டு குருபான். உங்களுக்கு ஒரு மாடு முடியாதா? 75-80,000, 1,00,000 கொடுத்து ஒரு மாடு முடியாதா? 7 பேர் சேரலாம். ஜாபியான சொல்லுகிறார்கள், ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்தோம், மாட்டிலே 7 பேர் சேர்ந்து பங்கு போட்டு கொடுத்தோம். மாடு ஒட்டகம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுதான் தனி. ஆடு தனிமை கொடுக்கப்படுவது, அதையும் தனிமையில் ஆடு வாங்குவரும் மஸ்ஜிதோடு இணைந்து, ஊருடைய நிர்வாகத்தோடு இணைந்து அந்த கூட்டு குருபானில் பங்கெடுத்தால் முழு ஊருடைய துவாவும் கிடைக்கும். ஏழைகள், அனாதைகள், விதவைகள் விடப்பட மாட்டார்கள். எனவே இதில் கவனம் செலுத்துவோம். இது ஒத்துழைப்போம், இந்த கூட்டு குருபானுக்கு ஒத்துழைப்போம். எனவே கண்ணியமானவர்களே, இதை நான் தொட்டு காட்டிவிட்டேன். எனவே மிருகங்களுடைய கவனமாக இருங்கள், பக்குவமாக இருங்கள். சுவர்க்கம் நரகம் அதனுடைய உபகாரத்தில் உத்தரமத்திலும் இருக்கிறது. எனவே மிருக உரிமைகளை பேணி சுவேசங்களை கலைந்து சுவேசதாரிகளுடைய சுவேசத்துக்கும் எதிர்ப்புகளுக்கும் என்ன காரணமாக அமைகிறதோ அதை தவிர்ந்து அல்லாவுடைய படைப்பினத்தை அல்லாவுடைய கட்டளைப்படி இருக்கிறேன். இறுதியாக நான் அவருடைய விடயத்தை சொல்ல வருகிறேன். சில ஆய்வுகளை பார்த்து ஒரு நிமிடம் நமக்கே சந்தேகம் வரும், உண்மையில இப்படி போட்டு அறுப்பது அநியாயம் தானே? அல்லாவை விட அன்பு கூடியவர்கள் உருவாகி விட்டார்கள். படைத்த அல்லாவை சொல்கிறார் மாமிசத்துக்கு அறுத்து சாப்பிடுங்கள் என்று, அல்லாவை விட அன்பு கூடி விட்டது இவர்களுக்கு. அப்படி தேவையில்லை. உலகத்தில் உள்ள அறுவை முறைகளில் ஆய்வு செய்யப்பட்ட ஜெர்மனியில், உலகத்தில் உள்ள அறுவை முறைகள் ஜெர்மனியில் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஆய்வு செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டது. இதுதான் உலக முறைகள். அந்த ஜட்ஜ் தேர்ந்தெடுத்து அனுமதி கொடுத்தது எந்த முறை தெரியுமா? இஸ்லாமியர்கள் அறுக்கும் முறைதான் சரி. இஸ்லாமியர்கள் அறுக்கும் முறைதான் சித்திரவதை இல்லாத முறை. இந்த இரண்டு குழாய்கள் அறுக்கப்பட்ட இரண்டு அந்த நரம்புகள் மெயின் அரபியிலே தெளிவாக உலமாக்கள் விளங்கப்படுத்துவார்கள். காலம் இருக்கிறது. அந்த இரண்டும் அறுபட்ட உடனே ஆய்வு முடிவென தெரியுமா? அது மூளையோடு செல்கின்ற அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அந்த மிருகத்துக்கு அதற்கு பின்னால் ஏற்படுகின்ற அறுவை வருத்த உணர்ச்சி கிடையாது. சித்திரவதை இஸ்லாமிய முறை. உலகத்தில் உள்ள முறைகளை சுருக்கமாக சொல்ல முடியாது. எனக்கு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நிமிடம் போதும். ஒரு முறை இருக்கிறது நெத்தியிலே கண்ணால் சுடுவார்கள், ஒரு வகையான கண் இருக்கிறது. அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த கண் ஒரு ஆணியுடைய துவாரத்தை போன்றுதான் நமக்கு விளங்கும். ஒரு ஆணியுடைய துவாரம் நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வெப்சைட் பார்க்கலாம். அது அப்படியே உள்ளுக்கு சென்று என்ன செய்யும்? மூளையை அப்படியே அப்படியே மிக்ஸ், நாம் ஜூஸ் அடிப்பது போன்று மூளையை ஜூஸ் ஆக்கிவிடும். எப்படி வருத்தம் இருக்கும்? இது அந்நியர்களுடைய முறை. இன்னொரு முறை இருக்கிறது கரண்ட், கரண்டை பாய்ச்சுவார்கள். என்ன சுமுக்க வைக்கிறார்களா? சுமுக்க வைத்து விட்டார்கள். கரண்ட் பாய்ச்சும் பொழுது உள்ள வருத்தம் ஆகப்பெரிய வருத்தம். இன்னொரு முறை இருக்க தலை கீழாக தொங்க விட்டு விட்டு தலை கடிப்பது, கண்ணியம் சொல்லிக்கொண்டே கதவில் வைத்து அமுக்குவது, இப்படியெல்லாம் இருக்கின்ற முறை. கூர்மையான கத்தி, கத்தியை தீர்த்திக் கொள்ளுங்கள். மிருகத்துக்கு முன்னால் தீட்ட வேண்டாம். தீட்டியை சகாவி எச்சரித்தார்கள். ஒரு மிருகத்தை கழுத்தில் காலை வைத்துக் கொண்டு தீட்டாதே கத்தியை. கண்ணியமனை தொழிலுக்கு அறுப்பவர்களே, ஓடி ஓடி ஒழுங்காக மாட்டை ரத்தமோட விடாமல் பிரேசத்தனத்தில் அறுத்துவிட்டு அடுத்த மாட்டு ஓடலை எடுப்பதற்கு அறுத்து தெரிகின்ற பிரேசத்தை பிடித்தவர்களே, மிருகங்களை உரிய முறையில் ஆறுதலாக உரித்துவிட்டு அடுத்த ஓடலை நீங்கள் எடுக்க வேண்டும். நீங்களும் பாதிக்கலாகுவீர்கள். எனவே இதை பேணுவோம் கண்ணியமனே. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர் வருகின்ற குர்பானியை மிருக உரிமைகளை பேணி அல்லாஹ்வுடைய அருளோடு செய்து சுவர்க்கத்தை அடைகின்ற நன்மக்களாக நம்மை எல்லாம் மாற்றுவானாக. எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லாம் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, எல்லாம் இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, எல்லாம் ஒவ்வொரு அமலை உனக்கு பொருத்தமாக்குகின்ற பக்குவத்தை தருவாயாக, அனைவருடைய உரிமைகளை பேணக்கூடியதாக்குவாயாக, மனித உரிமைகளிலே பேணுதலை தருவாயாக, மிருக உரிமைகளிலும் பேணுதலை தருவாயாக, எல்லாருடைய அருளுக்குள்ளவர்களை நம்மை மாற்றுவாயாக. எது வருகின்ற குர்பானுடைய அமலை எந்த சிரமம் இல்லாமல், எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அழகிய முறை ஒழுக்கங்களை பேணி செய்கின்ற வழிகாட்டல்களின் பக்குவத்தையும் நமக்கு தந்தருள்வாயாக. கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.